ஒளிபரப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். செல்வி வணக்கம்.
வணக்கம்.
வணக்கம் பிரபா.
வணக்கம். வணக்கம் ராய்சல்.
வணக்கம் ரேணுகா.
வணக்கம் ராய்சல்.
நேர்களே, 4வது ஆண்டை முடித்து 5வது ஆண்டில் தமிழ் ஒலிபரப்பு நுழைகிறது. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும்னு தெரியல. இப்போ தமிழ் ஒலிபரப்புன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வரலாறு வந்து சுமார் 35 ஆண்டுகள். ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னால் துவக்கப்பட்ட தமிழ் ஒலிபரப்பு வந்து ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து வாரத்தில் 4 நாட்களாக அந்த ஒலிபரப்பு விரிவு செய்யப்பட்டது அல்லது அதிக நாட்கள் கூட்டப்பட்டது. அந்த வகையில் வந்து 2013 ஏப்ரல் 29ஆம் தேதி துவங்கப்பட்ட தமிழ் 4 நாட்கள் ஒலிபரப்பு வந்து 4 ஆண்டுகளை நிறைவு செய்து 5வது ஆண்டில் காலடி பதிக்கிறது. என்ன சொல்றது, நம்மவே நம்ம மெச்சிக்க வேண்டியதான். ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி. இதுல என்ன பெரிய வளர்ச்சி? நாள் வந்தா நீங்க ஒரு நாள் நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்கிறீங்க,
நாங்களே எங்களை மெச்சாவிட்டால் யார் மெச்சாவாங்கன்னு பார்க்கலாம்.
ஆமா, ஆனா ஒரு ஆள் மெச்சறாங்க. எப்படின்னா நம்ம நிகழ்ச்சி மேலாளர் ஐரினா வெக்ஸலர் அவர்கள் வந்து நம்மளை நேயர்களையும் வாழ்த்துறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேப்போமே.
On this anniversary of SBS Radio's new schedule, when Tamil program is celebrating 4 years of extended broadcast, I would like to congratulate the executive producer, Raisel, and his team for their tireless efforts in bringing the latest and exclusive content to our audience. You never miss an opportunity to engage with the audience and be relevant to our listeners, always looking for stories that are of interest and importance to the community. I know that the Tamil program team is committed to provide the best service, which reflects our information network, bringing the latest news from around the world from an Australian perspective. I would like to invite our audience to engage more with the Tamil program by listening on Monday, Wednesday, Friday and Sunday at 8 p.m., going to the program's website, read and listen again, the program's Facebook, and of course like it, enjoy and provide your valuable feedback. I'm sure that by having listeners' support, the team will be able to produce programs that serve the needs of the community even better. Well done, team. Happy listening to our listeners and happy programming to you.
மிக்க நன்றி ஏரினா வெக்ஸலர் அவர்களே. அடுத்து வந்து நேர்களே வந்து இப்ப ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் தவறாம நாங்க வர்றோமோ இல்லையோ தவறாம வர்றது வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் இலங்கையில இருந்துகிட்டு கலந்துக்கிற நம்ம
செய்தியாளர்கள்.
அதில் வந்து முதல்ல வந்து ராஜ், அவர் வந்து இந்த சந்தர்ப்பத்தில் நம்மளோட இணைஞ்சு அவருக்கு வாழ்த்துக்களையும் அல்லது அவருக்கு எண்ணத்தையும் பரிமாறுறதுல சந்தோஷப்படுறாரு நினைக்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறாரு. அவருக்கு ஒலிக்கிட்ட கேட்போமே.
எஸ்பிஎஸ் தமிழ் வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் ராஜ், தமிழக செய்தியாளர். கடந்த 4 வருடங்களா நாங்கள் உங்க கூட வாரத்துக்கு 4 மணி நேரம் பேசிட்டு இருக்கோம். தமிழகம் தொடர்பான செய்திகள் மற்றும் தகவல்களை நான் உங்க கூட அதிக அளவு பகிர்ந்து கொண்டிருக்கேன். தமிழகத்திலிருந்து ஏறக்குறைய 4800 மைல்கள் தள்ளி உள்ள உங்க கூட நான் பேசிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப மனநிறைவை தருது. நாங்க மட்டும் பேசலங்க, நீங்களும் எங்க கூட பேசிட்டு தான் இருக்கீங்க. கடந்த சில வருடங்களா பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேர் எங்களை முகநூல் மற்றும் இமெயில் வாயிலா தொடர்பு கொள்றீங்க. அது மட்டும் இல்லாம நாங்க சிறு சிறு தவறுகள் செய்யும் போது அதை நேரடியாக எங்க கிட்ட சுட்டி காட்டுறீங்க. அது எங்களை மேலும் பக்குவப்படுத்துது. நாங்கள் மேலும் நல்ல நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்க அது ஒரு வாய்ப்பாக இருக்கு. எஸ்பிஎஸ் தமிழ் வானொலியுடைய முகநூல் பக்கத்தை தினமும் 1000கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கறது மட்டுமல்லாமல் உங்களில் பல பேர் லைக்ஸ் மற்றும் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுடைய வளர்ச்சிக்கு மேலும் உறுதுணையாக இருக்கீங்க. இன்னும் ஒன்றும் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். இந்த நவீன தகவல் தொழில்நுட்ப காலத்தில் எஸ்பிஎஸ் வானொலியும் தன்னைத்தானே மேம்படுத்தி கொண்டு பல்வேறு தரமான நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் வழங்கி வருது. பொதுவாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே எப்போதுமே பரபரப்பாக இருப்போம். உங்ககிட்ட இவ்வளோ சாவதானமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் எப்பயாவது தான் கிடைக்கும். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. உங்ககிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. நன்றி.
சரி, இது வந்து தமிழகத்திலேருந்து ராஜ். அடுத்து வந்து மதிவாணன் அவர்கள் இலங்கையிலேருந்து, அவர் வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார், கேட்போமே.
எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பானது வாரத்திற்கு 1 நாள் 1 மணி நேர ஒலிபரப்பு என்றிருந்த நிலையில் வாரத்திற்கு 4 நாட்கள் 4 மணி நேர ஒலிபரப்பாக மாறி இன்றுடன் 4 ஆண்டுகள் நிறைவடைகின்றது. 4 ஆண்டுகளை நிறைவு செய்து 5ஆம் ஆண்டிற்குள் கால் பதிக்கும் இந்த வேளையிலே எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பின் வெற்றிக்கு பின்னாலும் அதன் வளர்ச்சிக்கும் முக்கியமான காரணகர்த்தாக்களாக இருப்பது எமது அன்பு நேயர்களாகும். இந்த வேளையிலே அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிதனை உரித்தாக்குகின்றோம். ஆஸ்திரேலியா, இந்தியா, இலங்கை உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பின் நேயர்கள் வழங்கி வரும் ஆதரவுதான் எல்லாவற்றுக்கும் முதன்மையாக அமைந்துள்ளது. உங்களது ஆதரவும் ஒத்துழைப்பும் தான் எம்மை இப்பணியில் மேலும் மேலும் சிறப்பாக பணியாற்ற உத்வேகம் அளிக்கின்றது எனலாம். நல்லதனை கண்டு பாராட்டும் நீங்கள் குறைகள் காணும் போது அதனை சுட்டிக்காட்டி மேலும் எம் பணி சிறக்க பேராதரவு வழங்க வேண்டும். உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் விமர்சனங்களை இன்று போல் என்றும் வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ரேணுகாவுக்கு வாழ்த்து தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரேணுகாவை பற்றி சொல்லணும். இப்போ ரேணுகா வந்து டிஜிட்டல் ப்ரொடியூசர் இல்லையா?
எங்களுடைய இணையதளத்தையும் ஃபேஸ்புக் அந்த மாதிரியான விடயங்களையும் கவனித்துக் கொள்வார் இல்லையா?
ஆமாம், டிஜிட்டல் ப்ரொடியூசர் ஆன பிறகு வந்து நம்ம ஃபேஸ்புக்கோட வளர்ச்சி வந்து மிக அபரீதமாக வளர்ந்துருக்கு. அதை வந்து நம்ம ரேணுகா இந்த நேரத்தில் நம்ம பாராட்டணும். அதுக்காக அவங்களுக்கு சமீபத்தில் வந்து விருது கூட எஸ்பிஎஸ்ல வழங்கப்பட்டது. இந்த நேரத்தில் வந்து நேயர்களுக்கு அதை சொல்லுவோம். மிக மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் ரேணுகா. முதல்ல உங்களுக்கு ரேணுகா நிகழ்ச்சிகளை பற்றி சொல்லும்போது வந்து நிறைய சொல்லிட்டே போகலாம். எனக்கு நான் அப்படி தேடின நேரம் எனக்கு மனசில் பட்ட ஒரு நிகழ்ச்சி வந்து நீங்கள் வந்து பண்ண அந்த சிறுகதை. அந்த சிறுகதை வந்து டிசம்பர் மாதம் பண்ணியிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்கு ஏன் பிடிச்சதுன்னா, நான் நிறைய சிறுகதைகள் பண்ணியிருக்கிறேன். இப்போ எஸ்பிஎஸ்ல நான் இருக்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு 14 ஆண்டுகள் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நான் நிறைய சிறுகதைகள் தயாரிச்சிருக்கிறேன். ஆனால் உங்க சிறுகதை வந்து நான் தயாரிச்சதை விட ரொம்ப பிரமாதமாக இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப பிரமாதமான சிறுகதை அது.
அந்த சிறுகதை நீங்கள் சொன்னபோதுதான் எனக்கும் அது ஞாபகம்
வந்தது.
அந்த சிறுகதை வந்து அதோட கரு பார்த்தீர்கள் என்றால் அந்த அளவிற்கு சொல்லும் வகையில் இல்லை. ஆனால் அதை தயாரித்த விதம் வந்து மிக அருமையாக, வானொலிக்கு தயாரித்த விதம், அந்த பின்னணி இசையக்கெல்லாம் அவ்வளவு மெனக்கெட்டு செய்த விடயங்கள் வந்து ரொம்பவும் நன்றாக இருந்தது.
அந்த ஒலிக்கிட்ட ஒலிக்க விடுங்களேன் சஞ்சயன்.
பயத்தில் வெலவெலத்து போனேன். மலைப்பாதை வளைவில் திரும்பிய பொழுது எதிரில் பளபளக்கும் வெள்ளை நிறத்தில் நிர்வாணமாய் நின்றிருந்த மரங்கள் இன்னும் பயத்தை அதிகரித்தன. மரத்தின் பட்டைகளை யாரோ சமீபத்தில் தான் உரித்து சென்றிருக்க வேண்டும்.
ரொம்ப பிரமாதமான தயாரிப்பு அது. எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது, கவர்ந்திருந்தது. அதை தாண்டி வந்து ரேணுகா நீங்கள் பண்ண நிகழ்ச்சியில் வந்து இந்த ராஜீவ் கொலை, மறைக்கப்பட்ட உண்மைகளும் பிரியங்கா நளினி சந்திப்புங்கிற புத்தகத்தை பற்றி அவர் அது தொகுத்திருந்த ஏகலவேன் அவரோட நீங்கள் நேர்முகம் செஞ்சுருந்தீங்க. அதுக்கு வந்து நிறைய என்ன சொல்றது வாசிப்பு தேவைப்பட்டிருக்கும் நிச்சயமா. அந்த வகையில் வந்து அது ஒரு கடினமான அது மாதிரி நீங்க பண்ற இந்த சட்டம் தொடர்பான பல அம்சங்கள் அல்லது ஜாப் இன்டர்வியூஸ் அது மாதிரியான பல விஷயங்கள் வந்து ரொம்ப உபயோகமான சில பல நிகழ்ச்சிகள்.
கூட்டாஞ்சோறு
கூட்டாஞ்சோரை விட வயிற்றுக்குங்கிறத விட என்ன சொல்றது அறிவுக்கு திணி போடுற பல நிகழ்ச்சிகள் வந்து பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க ரேணுகா. உங்ககிட்ட நான் கேட்கிற கேள்வி எப்படின்னா, இப்ப உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சி எது அல்லது உங்களுக்கு கடந்த ஆண்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்களேன்.
வழக்கம் போலவே எல்லா நிகழ்ச்சியுமே நான் அந்த கூட மெனக்கட்டு செய்யறது வழக்கம். சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தா நீங்க சொன்னதெல்லாம் பிடிச்சிருந்தது. அதை விட அந்த சைத்தம் பற்றி, அந்த இலங்கையில இருக்கிற தனியார் மருத்துவ கல்லூரி பற்றி ஒரு நிகழ்ச்சி தான் இருந்தது. அதுல வந்து அந்த சைத்தமோட உரிமையாளரை நான் தொடர்பு கொள்றது கிட்டத்தட்ட 14 மணிக்கு யார முயற்சித்து தான் எனக்கு அவற்றை அந்த அப்பாயின்மெண்டே கிடைச்சது, ரெக்கார்ட் பண்றதுக்கு. அண்ட் அவர் இங்க இலங்கையில் உள்ள ஊடகங்களே எடுக்க முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது. இப்ப நான் 14 மணிக்கு நான் முயற்சித்து அவரை நான் ரெக்கார்ட் பண்ணி எடுத்தது 12:30 மணிக்கு. அப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டதால அந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு கூட பிடிச்ச மாதிரி இருந்தது. அந்த மருத்துவர்கள், தனியார் மருத்துவத்துக்கும் அரசு மருத்துவர்களுக்கும் இடையிலான அந்த பிரச்சனை, அந்த இஷ்யூ
பொதுவா தெரியாது அதுக்கு பின்னால் இருக்கிற உழைப்பு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது. இப்ப ஒரு நேர்முகத்தை எடுத்துக்கிட்டா கூட ஒரு 10 கேள்வி அல்லது 5 கேள்வி கேக்குறதுக்கு நாம எத்தனை மணி நேரம் வாசித்திருப்போங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. மற்றபடி என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க இந்த வர ஆண்டுல?
நான் நினைக்கிறேன் எங்களோட நேயர்கள் தான் அதை எங்களுக்கு சொல்லணும். சட்டம் பற்றி கேட்டவன், ஹெல்த் பற்றி கேட்டினம், அப்படி அது மாதிரி எப்படியான நிகழ்ச்சிகள் தேவைன்னு சொல்லி அவர்கள் எங்களுக்கு கொடுக்கிற அந்த அதை வச்சுக்கொண்டு நாங்க மேலும் மேலும் இன்னும் கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன்.
அடுத்து வந்து பிரபா. பிரபா பற்றி சொல்லணும்னா, இந்த தமிழ் நிகழ்ச்சியை வந்து இந்த சமூகத்துக்கு எப்படி கொண்டு சேர்க்கறது எப்படி விளம்பரப்படுத்துறது, அதாவது நீ இதுல நான்
கூவி விக்கிறேன்னு சொல்றீங்க,
கூவி கூவி விக்கிறதுன்னு சொல்றதை விட இப்ப நீங்க வந்து இப்ப குழந்தைங்களுக்கு கூட உணவு ஒண்ணு பாத்தீங்கன்னா குவாலிட்டியா நீங்க கொடுத்தீங்கன்னா யாரும் பிடிக்கிறது இல்லை இல்லையா. அது அதுக்கு வந்து ஒரு ஜிகினா வேலைப்பாடுகள் தேவைப்படுது. அப்படி இருந்தாதான் பிள்ளை இப்ப கோக்கு தான் அதிகமா விற்கணும், பதநீரோ அல்லது வந்து நல்ல ஒரு ட்ரிங்கோ வந்து நல்லா விற்க முடியாது. அதே மாதிரி பீட்சா தான் அதிகமா விற்பான்.
மற்ற மாதிரி இருக்கலாம், குவாலிட்டியை பற்றி சொல்றீங்களா நிகழ்ச்சின்னு?
இல்ல இல்ல, அது மாதிரி நம்ம நிகழ்ச்சி வந்து குவாலிட்டியா இருந்தா கூட அதை வந்து சமூகத்துல வந்து விளம்பரப்படுத்துறது அல்லது பாப்புலரைஸ் பண்றதுங்கிறது லகு கிடையாது. நம்ம டீம்லயும் நிறைய பேர் அதை பற்றி ரொம்ப கண்டுக்கிறதும் கிடையாது. அதாவது நம்ம குவாலிட்டியா நிகழ்ச்சி பண்றோம், ஆனா இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் சமூகத்துக்கு அப்படின்னுங்கிறதுல நாம ரொம்ப சிரத்தையோ அல்லது எஃபர்ட் எடுக்கிறது கிடையாது இல்லையா.
ஆமா,
அந்த வகையில வந்து பிரபா வந்து நல்ல காரியம், இந்த நிகழ்ச்சியை வந்து சமூகத்துக்கு கொண்டு சேர்க்கறதுல நான் சொல்வேன் நம்பர் ஒன் இந்த டீம்ல. நிகழ்ச்சின்னு சொன்னானா எனக்கு பிடிச்ச நிகழ்ச்சி என்ன பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க பாப்போம்.
எனக்கு பிடிச்சதுன்னா நான் சொல்ல, ஆனா உங்களுக்கு பிடிச்சது நீங்க
இல்ல, நீங்க சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சியை சொல்லுங்க.
எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சிகள் கூடுதலாக விழுதுகளை தேடி நான் ரசிச்சு செய்யறது உண்டு. என்றால் அது புது புது விடயங்கள், ஒவ்வொருவருடன் பேசும்போதும் ஒவ்வொரு இடத்தை பற்றி அறியறதுல ஆர்வம். ஆனா அதை விடுத்து இந்த கடந்த வருடம் நான் மிகவும் உன்னிப்பாக சொல்லக்கூடியது என்றால், ஒருத்தரை கூட்டி வந்து கலத்தறதுன்னு சொல்லுவாங்களே அப்படியான ஒரு நிகழ்ச்சி
பண்ணேன்.
இல்ல இல்ல, அவருடைய அந்த அமைச்சர் ஒருவரை இங்கே அழைத்து வந்து வாழ்க்கை, அவரை விடிய 5 மணிக்கு அவர் வீடு சென்று அவரை கூட்டி வந்து விடிய 6 மணி அளவில் இங்கே வந்து சேர்ந்து அவரை
இன்டர்வியூ விறுவிறுத்து ஓடினதாக கேள்வி பேட்டி எடுக்கப்பட்டவர்
கஜதீபன். அவரை இங்கே கூட்டி வந்து நண்பர்களாக கதைத்துக் கொண்டு காரில் ஒன்றாக வந்து இங்கே அவரிடம் கேள்விகள் கேட்டு அந்த இன்டர்வியூ நடைபெறும் போது நமக்கிடையில் இறுக்கம் வந்துவிட்டது.
நடந்து போனாரா அல்லது நீங்களே
திரும்பி போகும் போதும் அந்த நிலைமையை மாற்றி நண்பராகவே கொண்டு போய் சேர்த்து விட்டோம். ஆனால் அந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக
பேசுவோம் இல்லையா. அதாவது நம்ம ஜேர்னலிஸ்டா இருக்கிறதுங்கிறது நம்மளோட தொழில், அதுல வந்து நாம இந்த சமரசங்களும் அவ்வளவு செய்யறது இல்ல.
என்றால் அந்த நேரம் அந்த கட்சிகள் கிடையில், அதாவது தமிழர் கூட்டமைப்புக்கும் அங்கு வடமாகாண அரசுக்கும் இடையிலான ஒரு இறுக்கம் இருந்த நிலையிலேயே அந்த இன்டர்வியூ நடந்தது. அதனால் அந்த இறுக்கமான நிலை இங்கே தோன்றிவிட்டது, திடீரென எதிர்பாராத விதமாக தோன்றிவிட்டது. ஆனால் இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி சிறப்பாக பலராலும் பேசப்பட்டதாக எனக்கு பல ஃபீட்பேக்ஸ் வந்ததால் அது மிகவும் பிடித்ததாக இருந்தது.
எனக்கு என்ன பிடிச்சதுன்னா சின்ன ஒரு நிகழ்ச்சி தான் அது, ஆனால் எனக்கு நல்லா பிடிச்சது. அது வந்து நாய் வளர்ப்பை பற்றி நீங்க வந்து என்ன நம்ம கால்நடை வைத்தியர் கஜன் சின்ன தம்பி அவரை வந்து நீங்க நேர்முகம் கண்டிருந்தீங்க. அதுக்கு பிறகு அவரை வந்து என்ன கோழி வளர்ப்பு அப்படி பண்ணியிருந்தா கூட எனக்கு வந்து இந்த நாய் வளர்ப்பை பற்றி வந்து நம்ம தமிழில் வந்து நான் நினைக்கிறேன் முதல் முறையாக இந்த அளவுக்கு எளிமையான இதில் வந்து சொல்லப்பட்ட ஒரு நிகழ்ச்சின்னு தான் நினைக்கிறேன்.
நாய் இனத்தை தேர்வு செய்யும் பொழுது பல காரணிகளை நீங்கள் பார்க்க வேண்டும். பொதுவாக நீங்கள் உங்களுக்கு வீட்டில் குழந்தைகள் இருப்பார்கள், ஆனால் சில நாய் இனங்கள் அவர்கள் குழந்தைகளுடன் நன்றாக பிணைப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுடன் உள்ளவர்கள் பெரும்பாலும் வளர்க்கக்கூடிய நாய்களாக லாப்ரடோர் இன நாய்கள்.
இதை அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிக்க காரணம் நீங்களும் நாய் வளர்க்கறது இல்ல?
நான் நாய் வளர்க்கறது இல்ல. அந்த நிகழ்ச்சியை கேட்ட நேரம் வந்து இந்த விஷயத்துல இவ்வளவு தகவல் இருக்கா அப்படிங்கறது வந்து சர்ப்ரைசிங். அது வந்து
செய்தி அந்த நிகழ்ச்சி தயாரித்தவர் இப்பொழுது நாய் வளர்க்க ஆரம்பித்து விட்டார்.
அப்படியா? அதற்கு அடுத்ததாக இதேவேளையில் இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், இந்த விழுதுகளை தேடி நிகழ்ச்சியை கேட்டு ஒருவர் மிகவும் ஒரு உருக்கமாக என்னிடம் தொடர்பு கொண்டு சொன்னார், கனகாலம் வேலை தேடி கொண்டிருந்தேன், உங்கள் நிகழ்ச்சியில் கிடைத்த அந்த தகவலை வைத்து அந்த நாம் தொடர்பு கொண்டவரை தான் தொடர்பு கொண்டு இப்பொழுது எனக்கு வேலை கிடைத்து நானும் அந்த ஊரில் தான் இருக்கின்றேன், உங்கள் நிகழ்ச்சிக்கு மிகவும் நன்றி என்று கூறியிருந்தார். அது ஒரு வித்தியாசமாக இருந்தது. அந்த நிகழ்ச்சி நாமல் செய்யும் போது அந்த நிகழ்ச்சி தரமாக இருக்க வேண்டும், மக்களை சேர வேண்டும் என்ற நோக்கில் தான் செய்வோம். ஆனால் இதை கேட்டு ஒருவருக்கு வேலை கிடைத்தது என்பது ஒரு வித்தியாசமாக இருந்தது.
என்ன அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
நான் வந்து பொதுவாக இப்போ ஆஸ்திரேலியாவை பற்றி, அதாவது புதிதாக குறிப்பாக புதிதாக வந்தவர்களுக்கு கூடுதலாக ஆஸ்திரேலியாவின் விடயங்களை எடுத்து போவதை செய்தால் விருப்பமாக
இருக்கும்.
பொதுவாக இப்பொழுது இங்கே குடிவந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி எடுப்பது, அல்லது அவர்களுக்கு விழுதுகளை தேடி மூலம் ஆன நிகழ்ச்சி தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது, அல்லது அவர்களுக்கு ஆஸ்திரேலியாவை பற்றி தெரியாத விடயங்களை தெரிய வைப்பது போன்ற விடயங்களை செய்தால் பிரயோசனமாக இருக்கும் என்று நம்புகிறேன்.
அடுத்து வந்து செல்வி, உங்களை தான் சொல்லணும். என்ன எனக்கு பிடிக்கும்னா, இப்ப இந்த நிகழ்ச்சி வந்து தரமா இருக்கா இல்லையா அப்படின்னு யார்கிட்ட கேட்கணும்னா உங்ககிட்ட தான் கேட்கணும். ரொம்ப நேர்மையான, அதாவது எந்தவித
கூச்சமும்
இல்லாம பக்க சார்பின்றி இந்த நிகழ்ச்சி நல்லா இருந்தது, நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றதுன்னா சொல்லலாம். அதையும் தாண்டி வந்து எந்த வேலை, அதாவது எந்த வேலைன்னு சொல்றதை விட இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னான்னா எந்த வித தயக்கமும் இல்லாம செய்யறேன் அப்படின்னு சொல்லுவீங்க.
குவாலிட்டி கண்ட்ரோலர்
இல்ல அந்த வகையில வந்து நான் நினைக்கிறேன் அதுதான் உங்க பெரிய மிகப்பெரிய பலம். அந்த இதுல வந்து எனக்கு விஷயம் தெரியுமா இல்லையாங்கிறதெல்லாம் ரெண்டாவது, இதனால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு சவாலா எடுத்துக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பெரிய பலம். அது எல்லாருக்கும் வந்து நான் செய்யறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ரொம்ப யோசிப்பாங்க செய்ய முடியுமா அப்படின்னு. நிறைய நிகழ்ச்சிகளை சொல்லலாம் நீங்க பண்ணதுல. எனக்கு சமீபத்துல பிடிச்ச அந்த நிகழ்ச்சி வந்து ஜெயலலிதா இறந்த நேரம். நான் நினைச்சேன் வந்து அந்த அரசியல் பத்தி நாம நிறைய பேசணும், ஆனா ஜெயலலிதாவுக்கு திரை ஆளுமையை பத்தி ஒரு நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது நான் நினைச்சேன் அதுக்கு நீங்க நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு. நான் நினைச்ச மாதிரி நீங்க நல்லா பண்ணியிருந்தீங்க. வந்து நீங்க
தமிழக அரசியலில் தனி ஆளுமையான ஜெயலலிதா அவர்களின் திரையுலக பயணம்.
அது ஒரு நல்ல நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லை, இப்போ செல்வி வந்து மற்றவங்க தொடாத ஒரு முக்கியமான இது, அது நிறைய பேர் விரும்புகிற ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா ரிஃப்யூஜிஸ், அதாவது புகலிடம் கோருவோர் அகதிகள். அவங்கள பற்றிய உங்களுக்கு அதிகமாக அவங்கள தெரிகிறதுனாலேயும் அது ஒரு 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 பலம். அது தொடர்பான பல நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து படைச்சிட்டு வரீங்க. நான் நினைக்கிறேன் அது வந்து ரொம்ப தேவையான உபயோகமான நிகழ்ச்சி, அதுவும் இன்னொரு பெரிய பலம்னு எனக்கு படுது. உங்களுக்கு என்ன படுது?
ஆமாம், அகதிகள் பற்றிய விடயங்கள், அதாவது புகலிட கோரிக்கையாளர்கள் பற்றிய விடயங்கள் நான் செய்கின்ற நிகழ்ச்சிகள் கூடுதலாக பயனுள்ள நிகழ்ச்சிகளாக இருக்கிறது. குறிப்பாக சமீபத்தில் செய்த அந்த சட்ட மீளாய்வு பற்றின நிகழ்ச்சி வந்து எனக்கே தெரியாமல் என்னிடம் ஒருவர் கூறினார், நான் செய்ததுதான் என்று அவருக்கு தெரியாது, ஆனால் அவர் என்னிடம் கூறினால் அது தனக்கு பெரிய பிரயோஜனமாக இருந்தது, நான் பலருக்கு அதை போட்டு காண்பித்துக் கொண்டிருக்கிறேன் என்று. அதன் பிறகுதான் நான் அவருக்கு சொன்னேன் அது நான் செய்த நிகழ்ச்சி என்று. அப்படியான விடயங்களை நாங்கள் கேட்கும் போது மிகவும் திருப்தியாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் எனக்கு இருந்தது. ஒரு விடயம் எனக்கு அதுல
அதுலதான் இன்னொருத்தரே போன் பண்ணி நீங்க அதை சொன்னீங்களே எங்களை சொல்ல.
ஆமாம், அது மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது அந்த நிகழ்ச்சி. ஏனென்றால் இந்த தகவல்கள் அவர்களுக்கு ஆங்கிலத்தில் போய் சேர்வது இல்லை, அது தமிழில் நாங்கள் சொல்லும் போது அவர்களுக்கு கூடுதல் விளக்கமாக இருக்கிறது, அவர்களுக்கான அந்த பயம் போகிறது, தாங்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் அப்படிங்கின்ற ஒரு தெளிவு பிறக்கிறது. ஆகவே பல விடயங்களில் அது அவர்களுக்கு உதவி செய்கின்றது. குறிப்பாக சொன்னால் மென்டல் இஷ்யூஸ் அளவிற்கு கூட அவர்களுக்கு அது உதவி செய்கின்றது. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கின்றது, என்ன செய்ய போகிறோம், இனி எதிர்காலத்தில் என்ன செய்ய போகின்றோம், இங்கே இருக்க நீதிமன்றங்கள் என்ன செய்யும் தங்களுக்கு. ஆகவே அது அவங்களுக்கு கூடுதலான தெளிவை கொடுக்கின்றது. அப்படியான நிகழ்ச்சிகள் படைக்கும் போது உண்மையாகவே அது திருப்திகரமாக இருக்கின்றது.
சரி, வேற ஏதாவது திட்டங்கள் எதுவும் மற்ற மாதிரி நிகழ்ச்சி பண்ணலாம்?
நீங்கள் கூறியது போல சவாலான நிகழ்ச்சிகள் செய்வதில் எனக்கு உண்மைக்கே விருப்பம் இருக்கின்றது. தெரியாத விடயங்களை, அதாவது இன்று உங்களுக்கு தெரிகின்ற விடயத்தை நாளை நான் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு என்ன கடின உழைப்பும் வாசிப்பும் தான் தேவை என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை நான் வளர்த்து கொண்டதற்கு காரணம் நான் வந்த பட்டறை என்றும் நான் சொல்லலாம். நான் எங்கிருந்து வந்தேனோ அங்கு எனக்கு படிப்பிக்கப்பட்ட விடயங்கள். நீங்கள் கூறியது போல ஒரு ஜேர்னலிஸ்டா நாங்கள் வரும்போது நாங்கள் எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்க வேண்டும் என்ற ரீதியில் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது இன்னும் பல சவாலான தெரியாத துறைகளையும் நான் தொட வேண்டும். குறிப்பாக அறிவியல் அந்த மாதிரியான துறைகளுக்குள் நான் கூடுதலாக போனது இல்லை.
அறிவியல் தெரியாத மாதிரி சொல்றீங்க.
இல்ல, சஞ்சயன் செய்கின்ற சில நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் கேட்டிருக்கின்றேன், அந்த அளவிற்கு அந்த துறையெல்லாம் நான் தொட்டதே கிடையாது. அந்த மாதிரியான சவாலான நிகழ்ச்சிகளும் நாங்கள் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன்.
அவங்களே சொல்லிட்டாங்க சவாலான நிகழ்ச்சிகள் நீங்க நிறைய செய்றீங்கன்னு. சஞ்சயன்
இல்ல, நான் தான் எனக்கு சவால்.
இப்ப சஞ்சயனை பொறுத்தளவுல நான் சொல்லணும்னா, இப்ப கடினமான ஒரு செக்மெண்ட், அதாவது கடினமான ஒரு நிகழ்ச்சி தயாரிக்கணும் அப்படின்னா சஞ்சயன் தாராளமா நம்பி கொடுக்கலாம்
அதிகம் வந்தது. ஆமா,
எங்களுடைய நிரம்பி விட்டது என்று நாங்கள் சொல்லலாம்.
இது அதில் குறிப்பாக வந்து அப்துல் ஹமீது நேர்முகம் வந்து மிக சிறப்பாக அமைந்திருந்தது இல்லையா?
நன்றி. ஏனென்றால் அவருடன் பேசுவது இயல்பாகவே இருந்தது, அது ஒரு காரணமாக இருக்கலாம். அதிலிருந்து ஒரு சிறு ஒலிக்கிட்ட கேட்போம்.
தமிழ் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு மொழி, மொழி அடையாளம். எங்கு சென்றாலும் என்னை தமிழனாகத்தான் என்னை நான் அடையாளப்படுத்துகிறேன். இஸ்லாமியன் என்பது வேறு, அது நான் பின்பற்றும் மதம். நாம் இந்த மத ஆச்சரியங்களை களைந்து மனிதர்களாக அல்லது இனம் என்று ஒன்றை நாம் நம்புவதிருந்தால், நாம் எல்லோரும் தமிழர்கள் என்ற உணர்வோடு நாம் ஒன்றுபட்டால் எதிர்காலம் பிரகாசமாயிருக்கும்.
சஞ்சயன், அதனால் அது அதை தாண்டி வந்து நீங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கிறீங்க. எனக்கு இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளை சொல்லலாம், எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது அப்படின்னு. ஆஸ்திரேலிய தமிழ் வர்த்தக சங்கத்தை பண்ணியிருந்தீங்க இல்லையா? அதாவது அவார்டு வாங்கினவங்க, விருது பெற்றவங்கள, அது வந்து ஒரு குறுகிய நேரத்தில் எல்லாரையும் வந்து நேர்முகம் கண்டு தொகுத்து வழங்குறதுங்கிறது இலகுவான நிகழ்ச்சி கிடையாது. அது
அது இலகுவாக்கியவர்கள் அவர்கள், ஏனென்றால் எல்லோரையும் இங்கே வர சொல்லிவிட்டேன்.
இல்லை இல்லை, இருந்தால் கூட.
ஏன் உங்களுக்கு பாராட்டுகள் வரும்போது
அதே மாதிரி அந்த ஹெலன்ஸ்பர்க் ஹிந்து டெம்பிள் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அந்த ஃபாலோ அப் அந்த அடிவாங்க நிகழ்ச்சி மாதிரி அது வந்து நல்லா பண்ணியிருந்தீங்க. அதுவெல்லாம் வந்து ரொம்ப என்ன என்ன சொல்றது, கம்பீர நடக்கிற மாதிரி
வழிகாட்டல் உண்மையாக உதவியது, உதவி கொண்டிருக்கிறது.
சரி, பரவாயில்ல. அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் பாராட்டலாம். இன்னும் இந்த நேரத்துல வந்து நம்ம பாராட்ட மறந்துடக்கூடாத ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை வந்து மேம்படுத்துறதுல. குறிப்பாக வந்து சத்யநாதன், சத்யநாதன் வந்து அறிவியல் நிகழ்ச்சிகளை வந்து தொடர்ந்து படைச்சிட்டு இருக்கிறாரு, நிச்சயமா நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதே மாதிரி மூர்த்தி கடந்த ஆண்டு படைச்சிருந்தாரு இலக்கியத்தை வந்து திரை
மேலும் படைக்க வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமும்.
ஆமா, அடுத்து வந்து சுந்தரதாஸ் படைச்ச ஒரு தொடர், தாமு படைச்ச தொடர், சத்யநாதன், மூர்த்தி, சுந்தரதாஸ், தாமு, இப்படி நாம இப்ப இப்ப தமிழ் தடம் படைச்சிக்கிட்டு இருக்கிற எஸ்ஓ, நம்ம தனபால சிங்கம், செல்வி, இப்படி நிறைய பேர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நிச்சயமா இந்த நேரத்துல வந்து நாம கட்டாயம் நன்றி சொல்லணும்.
நாம உங்களுக்கு கேள்வி கேட்க முடியாது,
சொல்லுங்க.
நீங்கள் இதுவரை படைச்ச நிகழ்ச்சியில உங்களுக்கு மிகவும் சேலஞ்சாக
சரி
சவாலாக இருந்த நிகழ்ச்சி என்ன?
நான் நினைக்கிறேன் அது என்ன நிகழ்ச்சின்னு எனக்கு இப்ப சரியா ஞாபகம் இல்லை. ஆனா சமீபத்துல படைச்ச ஹெலன்ஸ்பர்க் ஆலயத்தை வந்து படைச்ச நேரம் வந்து ஒரு தரப்பு நியாயத்தை வந்து வச்சுக்கிட்டு நாம எப்படி பாகுபாடு இல்லாம இந்த நிகழ்ச்சியை பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து ரொம்ப சவாலாக இருந்தது.
அதுக்கு ஒலிக்கிட்டு
ஒண்ணு இல்ல, அது அந்த வழக்கறிஞரோடயே நான் வந்து ஒரு 5-6 மணி நேரம் செலவு பண்ணிருக்கிறேன் அவங்களோட உட்காந்து எல்லாத்தையும் எழுதி எப்படி இந்த ஸ்கிரிப்ட் வருது அப்படின்னு காமிக்கிறதுக்கு. அதனால அது வந்து கொஞ்சம் சவாலானு சொல்லிக்கலாம்.
ரேணுகா ஏதோ சொல்ல வந்தார்,
ரேணுகா என்ன சொல்லுங்க?
ஆமா, நான் சொல்ல எடுத்து எங்களுக்கு எல்லாம் அவ்வளவு பாராட்டு கிடைக்குதோ, தமிழுக்கு அவ்வளவு பாராட்டு கிடைக்குதோ, அதுக்கு வந்து ஒரு 80 மேற்பட்ட வீடம் வந்து அதுக்கு நீங்கள் தான் காரணம். உங்களை மாதிரி ஒரு லீடர்ஷிப் இல்லாம எங்களால எவ்வளவு பண்ண முடியாது. நிகழ்ச்சி நாங்க குடுக்கலாம், அது பரவாயில்ல, நாங்க வேற ஏதாவது பண்ணிக்கலாம். அந்த இல்ல இப்ப கொண்டு வாங்க செக்மெண்ட் ரெண்டுக்கு போட்டே ஆக வேணும் அப்படி எல்லாம் நீங்க அந்த கிடுக்கி பிடி போட்டு எங்களை பிடிக்காதுதான் நாங்க இவ்வளவு
எங்களால இந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. எந்த ஒரு பயமும் இல்லாமல் இலகுவாக உங்களை அணுகக்கூடியவராக நீங்கள் இருப்பதனால அதுவும் தலைமைத்துவத்துக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பண்பு என்ன பொறுத்த வரைக்கும்.
ஐயோ, மிக நன்றி உங்களுக்கு. இப்ப நீங்க எல்லாம் வந்து என்ன 4 எவ்வளவு மேக்சிமம், அதாவது எவ்வளவு உச்சக்கட்டமாக பணியாற்ற முடியுமோ அப்படி பண்றதுனால தான் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க 4 இந்த கட்டத்துல நான் உண்மையிலேயே மனமாற பாராட்டுறேன், நன்றி சொல்றேன், நன்றி.